ஒரு ஊரில் முத்துன்னு ஒரு வியாபாரி இருந்தான். அவன் அந்த ஊர்லேயே சின்னதாக ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி ஒன்று வச்சுருந்தான். அதில் ஒரு 4-5 பேர் வேலை வேறு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த முத்துக்கு பார்த்தா 3 பசங்க. அந்த 3 பசங்களும் படித்து முடிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகாமல் சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்கிறது அந்த மாதிரி ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உக்காத்தி வைக்கணும்னு இவனும் என்னென்னவோ பண்ணி பார்த்தான். அந்த பசங்கள்லாம் வந்து அதெல்லாம் கடையிலலாம் வந்து உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த வேலைக்கும் ட்ரை கூட பண்ணுறதில்ல. இதை மாதிரி அந்த 3 பசங்களும் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. முத்து வீட்டில் பார்த்தா முத்து, முத்துவோட அப்பா இருந்தார், அதுக்கப்புறம் முத்துவோட பொண்டாட்டி, இந்த 3 பசங்க, இவ்வளோ பேர் இருந்தாங்க முத்து வீட்டில். ஆனாலும் பார்த்தா முத்து வந்து அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து சம்பாதிக்கிறார்ல, அந்த பணத்தை வந்து அவருக்கு வந்து ஒழுங்காக கையாளவே தெரியல. அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவார். இந்த பசங்கள்லாம் பார்த்தா கண்டதையும் வாங்கி வாங்குவானுங்க, தேவையோ தேவையில்லையோ அதெல்லாம் வாங்கி வாங்கி போடுவானுங்க, சும்மா எங்கேயாவது போய் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவானுங்க. வார வாரம் முத்துக்கிட்ட வந்து எனக்கு ஒரு 100 கொடு, எனக்கு ஒரு 200 ரூபா கொடு அப்படின்னு கேட்பாங்க. இதை மாதிரிலாம் பண்ணி முத்து சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரில. அவர் பண கஷ்டத்தில் இருந்தார். நாம் இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் வச்சுருக்கோம், ஆனாலும் பணத்துக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த வியாபாரத்தையும் ஒன்றும் விருத்தி பண்ண முடியலையே, வியாபாரத்தை பெருசாக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப வேதனையாகவும் இருக்கும் அப்பப்போ. இப்படி இருக்கும்போது பார்த்தா அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார். அந்த சாமியார் வந்து ஒரு 10 நாள் ஆகுது முத்துக்கு அது மாதிரி ஒரு சாமியார் வந்திருக்காருங்கிறதே தெரியல. அவர் மாட்டுக்கும் கடையிலே உட்காந்துருந்தார். ஒரு நாளைக்கு இந்த கடையில் இருக்கிறவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க, நம்ம ஊரில் ஒரு சாமியார் வந்திருக்கார்ல, அவர் வந்து பயங்கர மந்திர சக்தியெல்லாம் அவருக்கு இருக்குது, இதை மாதிரி யாரோ ஒரு பணக்காரர் வராரு, அவருக்கு வந்து பார்த்தா ஒரு வெள்ளியில் ஒரு பிள்ளையார் கையிலேருந்து கொடுக்குறாரு, திடீர்னு வந்து குங்குமத்தை வரவழைச்சி கொடுக்குறாரு, விபூதியை வரவழைச்சி கொடுக்குறாரு, வாயிலேருந்து லிங்கம் எடுத்து கொடுக்குறாரு, இதை மாதிரி அவருக்கு நிறையா மந்திர சக்தியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க இவர் கடைக்கு வர்றவங்கள்லாம். இவரும் வந்து என்ன பண்ணார், சரி ரொம்ப மந்திர சக்தி இருக்கிற சாமியார்னா போய் பார்த்துட்டு இதை மாதிரி நம்மளோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிவிட்டு வரலாம், நல்ல பெரிய பணக்காரனாகணும், அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் வேணால் கேட்டுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டில் வந்து பொண்டாட்டிக்கிட்ட சொன்னார், நான் போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வரப்போகிறேன் அப்படின்ட்டு. அவங்களும் சரி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அடுத்த நாளைக்கு என்ன பண்ணார், கடையில் மத்தியானத்துக்கு மேலே கடையிலேருந்து கிளம்பி நேராக அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கு போனார். அங்கே போய் பார்த்தா சாமியாரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது. இவரும் அந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டார். சாமியார் வந்து வந்தவங்களெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கார். இவர் அங்கே பார்த்தா ராத்திரி ஆயிடுச்சு இவரோட டேர்ன் வர்றதுக்கு, ராத்திரி 8:30 இருக்கும், இவர் மட்டும்தான் வெளியே உட்காந்துருக்காரு, மிச்சம் எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ அந்த சாமியார் வந்து வெளியே வேறு யாராவது வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிஷியனை வெளில அனுப்பி விட்டார். அவர் வந்து பார்த்துட்டு இவர் ஒருத்தர் தான் இருக்காரு சொல்லி முத்துவை கூப்பிட்டு அங்கே போனார். முத்து அங்கே போன உடனே, வாப்பா நீ வந்து ரொம்ப நேரமாக உன்னை காக்க வச்சிட்டேன் போல இருக்கு, நானும் பார்த்தேன் மத்தியானத்துலேருந்து நீ வந்து உக்காந்துருக்குற, ஏதோ உன் முகத்தில் ரொம்ப கவலை தெரியுது, அதுக்காக தான் நீ என்னை பார்க்க வந்திருக்கங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு என்ன கவலைன்னு சொல்லு, நான் உனக்கு எப்படி உதவி பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து ரொம்ப அன்போடு கேட்டார். உடனே இந்த முத்து வந்து அவரோட கஷ்டத்தெல்லாம் சொன்னார், நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கேன், கையில் காசே தங்க மாட்டேங்குது, வியாபாரம் ஆகுது ஆனால் வந்து கஷ்டப்படுறேன், கடையை பெருசாக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் முடிய மாட்டேங்குது, பசங்கள்லாம் இருக்காங்க யாரும் வந்து ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவரோட இதெல்லாம் புலம்பி தள்ளினார். உடனே அந்த சாமியார் வந்து எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டார். கேட்டுக்கிட்டு சரி நாளைக்கு வந்து இதே மாதிரி நீ காலையில் விடியக்கார்த்தால் வந்து நாளைக்கு நீ இங்கே வா, வரும்போது உன்னோட 3 பசங்களையும் கூட்டிக்கிட்டு வா, நான் வந்து உனக்கு ஒரு மந்திர பெட்டி தரேன் அப்படின்னாரு. உடனே மந்திர பெட்டியா என்னது அது அப்படின்னு இந்த முத்து கேட்டார். நீ காலையில் உன் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டார். முத்து நேராக வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு அவரோட பொண்டாட்டிக்கிட்டையும் பசங்கள்கிட்டையும் சொன்னார், இந்த மாதிரி நான் அந்த சாமியாரை போய் பார்த்தேன், அவருக்கு பயங்கர மந்திர சக்தி இருக்குதுன்னு சொல்லி கடைக்கு வர்றவங்க எல்லாரும் சொன்னாங்க, இதை மாதிரி விபூதி வரவழைக்கிறாரு, குங்குமத்தை வரவழைக்கிறாரு, வாயிலேருந்து சிவலிங்கம் எடுக்கிறாரு, கையை அப்படி சுற்றி ஒரு செயின் கொடுக்குறாரு, இதை மாதிரிலாம் கூட சொன்னாங்க. நான் நம்பலை, இன்றைக்கி நான் போய் அவர்கிட்ட என்னோடய கஷ்டத்தை எல்லாத்தையும் சொன்னேன், அவர் வந்து எனக்கு மந்திர பெட்டி ஒன்று தரேன் இருக்காரு, நாளை காலையில் மூணு பசங்களையும் கூப்பிட்டு அங்கே வர சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் வீட்டில் போய் சொன்னார். சொன்ன உடனே பார்த்தா அவங்களுக்குள்ள அது என்ன மந்திர பெட்டி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பேசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பசங்களுக்கும் திடீர்னு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அப்படி என்ன இருக்கும் அந்த பெட்டியில் மந்திர பெட்டிக்குள்ளே அப்படின்ட்டு. சரி காலையில் எழுந்திருச்சு விடிய காலத்தால் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராத்திரி 12 மணிக்கு படுத்து தூங்கிட்டாங்க. சொன்ன மாதிரியே காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாரு. எழுந்திரிச்சு பசங்களெல்லாம் எழுப்பி விட்டு எல்லாரும் குளிச்சு கிழிச்சு சுத்தபத்தமாக நேர சாமியார்கிட்ட போகிறாங்க. அப்போ தான் சாமியாரோட அந்த ஆசிரமம் தங்கியிருக்கிற இடம் இருக்குல்ல அதெல்லாம் திறந்துக்கிட்டு இருக்காங்க. இவரை பார்த்த உடனே இவரை உள்ளே வர சொன்னாங்க. அங்கே உள்ளே போனால் சாமியார் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பெட்டி வச்சுருந்தாங்க. அந்த பெட்டி பார்த்தா நல்ல வசரமாக இருக்குது, நல்ல உள்ளே வந்து ஒரு பெரிய டிவியை போடுற அளவுக்கு இருக்குது, ஒரு ஆள் வசரத்துக்கு. அந்த பெட்டியை திறந்தால் அதுக்குள்ளே உள்ளே ஒருத்தர் படுத்துக்கலாம் அது மாதிரி இருக்குது, உள்ளே வந்து ஒருத்தர் ஒளிஞ்சிக்கலாம் அது மாதிரி இருக்குது, 2-3 அரிசி கூட போடலாம் அதுக்குள்ளே, அவ்வளோ பெரிய பெட்டி. அந்த பெட்டி வேணால் நல்லா பூட்டியிருக்கு. அந்த பெட்டிக்கு மேல் பக்கத்தில் பார்த்தா உண்டியல்லாம் இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக ஏதாவது ஒன்று உள்ளே போடுறதுனா போடலாம், ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு எட்டி பார்க்க முடியாது. அதை மாதிரி ஒரு ஓட்டை இருக்குது, அதில் ஒரு இடுக்கு, அந்த பெட்டி பூட்டியிருக்கு. இவர் என்ன பண்ணார், இந்த சாமியார் வந்து இந்த முத்துக்கிட்ட இங்கே வாப்பா இதான் உன் பசங்களா அப்படின்னு சொல்லி அந்த பசங்களெல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த மந்திர பெட்டியை தான் உனக்கு தரலான் இருக்க, இதுக்குள்ளே வந்து நீயோ இல்லை உன் பொண்டாட்டியோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்லை இந்த 3 பசங்களோ உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இதுக்குள்ளே எவ்வளோ பணம் போட்டாலும் அந்த பணம் வந்து அப்படியே 5 மடங்கு ஆகிடும். 10 ரூபா போட்டால் 50 ரூபா ஆகிடும், 100 ரூபா போட்டால் 500 ரூபா ஆகிடும். இதை மாதிரி இந்த மந்திர பெட்டியை வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இதை வந்து 3 சித்ரா பௌர்ணமி கழித்து தான் நீ வந்து திறக்கணும், இதோட சாவியும் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், 3 சித்ரா பௌர்ணமி கழித்து நீ திறந்து பார்க்கணும் இதை அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சித்ரா பௌர்ணமி போயிருந்துச்சு. சித்ரா பௌர்ணமிங்கிறது வருஷத்துக்கு 1 தடவை தான் வரும், சித்திர மாதத்தில் வர்ற பௌர்ணமி. ஸோ அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு, 3 வருஷத்துக்கு இந்த பெட்டியை நீ திறக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் அவர் அப்படி சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த முத்துவும் அவரோட பசங்களும் சாமியார் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டாங்க. சாமியார் சொன்னார், இன்னிலேருந்து ஆரம்பிச்சுக்கோ, யாரெல்லாம் வந்து இதில் பணம் போட்டால் 5 மடங்கு ஆகணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் அவங்கெல்லாம் மட்டும் பெட்டியில் பணம் போடுங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து இல்லை நான் அதில் சேர்ந்துக்கல அப்படின்னு சொன்னார்னா அவர் பணம் போடணுங்கிறது கிடையாது, ஆனால் யாராவது வந்து இதில் பணம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தினைக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒரு பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும், அதில் ரெஸ்ட்டே கொடுக்கக்கூடாது, அதை மாதிரி தினைக்கும் நீங்கள் பணத்தை போட்டுக்கிட்டு வாங்க. 3 சித்ரா பௌர்ணமி கழித்ததுக்கு அப்புறமா இந்த பெட்டியை திறந்து பாருங்கள், பணம் வந்து 5 மடங்கு ஆகிருக்கும். இதை வந்து யாருக்கிட்டையும் நீ ஊரில் சொல்லாத, ஏன்னா நான் வந்து எல்லாருக்கும் வந்து இது மாதிரி ஒரு பெட்டி வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, உனக்கு வந்து நீ உன்னோட கஷ்டத்தெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னங்கிறதுனால உனக்கு இந்த பெட்டியை கொடுத்துருக்கேன், ஜாக்கிரதையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னார். முத்து என்ன பண்ணார், அவரோட 3 பசங்களையும் வச்சு அந்த பெட்டியை மெதுவாக தூக்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தார். அப்போ பொழுதே விடியல, அதனால் ரோட்டில் வந்து ஆள் நடமாட்டமே இல்லை. நேராக மெதுவாக பெட்டியை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து இறக்குனார். இறக்கிட்டு எல்லாரும் அந்த பெட்டியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெட்டியை வந்து எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. இது வந்து மந்திர பெட்டி, ரொம்ப அபூர்வமான பெட்டி, அதனால் இதை பூஜை ரூமில் தான் கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பூஜை ரூமில் கொண்டு வச்சாங்க. வச்சுட்டு முத்துவோட பொண்டாட்டி சொன்னாங்க, நான் வந்து முதல்ல இதில் பணத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாயை எடுத்து போட்டாங்க உள்ள. உடனே முத்துவோட அப்பா வந்து, நானும் இதில் பணம் போட ஆரம்பிக்க போகிறேன், 5 மடங்கெல்லாம் ஆகுது அப்படின்ட்டு அவரும் தேடி பார்த்து 20 ரூபாய் எடுத்து போட்டார். இதை மாதிரி முத்துவோட 3 பசங்களும் ஆளுக்கு 50, 20, 10 அது மாதிரி ஏதோ ஒரு பணத்தை எடுத்து அதில் போட்டாங்க. முத்துவும் அவரோட பங்குக்கு 100 ரூபாய் எடுத்து அதுக்குள்ளே போட்டார். போட்டு முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டாரு, இந்த பெட்டி நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, ஊரில் யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, 3 சித்ரா பௌர்ணமி எப்போ முடியுதோ அப்போ நம்ம பெட்டியை திறக்கிறோம் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா தினைக்கும் இவங்க கையில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே போட ஆரம்பித்தாங்க. என்ன முதல்ல 10 ரூபா போட்டோம்னா 50 ரூபா தான் வரும், ஆனால் 100 ரூபா போட்டால் 500 ரூபா வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணாங்க, எவ்வளோ பணம் அதில் போட முடியுமோ அவ்வளோ பணம் போட ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்க தேவையெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. வெட்டியாக எந்த பொருளும் வாங்குறதில்ல. இந்த முத்துவோட 3 பசங்களும் சொன்னாங்க, அப்பா நம்ம வந்து இதில் போடுற பணம் வந்து 5 மடங்கு ஆகுது, அதனால் நம்மளோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை பார்க்குறவங்களை எல்லாரையும் இப்போ முதல்ல வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நாளையிலேருந்து நாங்கள் 3 பேரும் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை பார்க்குறோம், அந்த சம்பளத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அதை வாங்கி இதில் போடுறோம், பெட்டியில் போடுறோம் அப்படின்னாங்க. உடனே இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு முத்து யோசித்தார். அதுக்குள்ள முத்துவோட பொண்டாட்டி சொன்னாங்க, நான் வந்து கல்லால் உட்காடுறேங்க தினைக்கும், எனக்கும் வந்து என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை கொடுத்துருங்க, நீங்கள் வந்து வெளியூர்லாம் போய் எங்கெங்கே பொருள்லாம் வாங்கணுமோ அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நான் வந்து கல்லாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க முத்துவோட பொண்டாட்டி சொல்லிட்டாங்க. முத்துவோட அப்பா சொன்னார், ஏப்பா நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நான் வரேன், எனக்கு இந்த பேக்கிங் பண்ணுற வேலையெல்லாம் கொடு, ஒரு மூட்டையில் இருக்கிறத பிரித்து ஒரு ஒரு கிலோவாக 10 போடணும் அப்படின்னா கூட நான் போட்டு தரேன், எனக்கும் அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துரு அப்படின்னாரு. நம்ம கடைக்கு வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ ஆளுங்க கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பசங்கள்லாம் திருந்திட்டானுங்க, இவனுக்கு இது வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க, இப்போ வந்து கடையில் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வரானுங்க, இந்த பசங்களும் கொஞ்சம் திருந்திட்டாங்களே அவருக்கு இன்னொரு சந்தோஷம். சரின்ட்டு எல்லா வீட்டில் அங்கே கடையில் வேலை பார்க்குறவங்களை எல்லாரையும் நிறுத்திவிட்டு இந்த பசங்களையே வச்சு கடையை நடத்த ஆரம்பித்தார். 3 பசங்களும் மாடாக உழைச்சானுங்க அங்கே, அதே மாதிரி கடையோட வருமானமும் நல்லா ஏற ஆரம்பிச்சிச்சு. இவங்க என்னென்னா இவங்களோட தேவைக்கு அதிகமாக ஆடம்பரமாக எதையுமே வாங்குறத விட்டுட்டாங்க. முன்னாடிலாம் எதோ டிவியில் வரும் அதை பார்ப்பாங்க, உடனே இதை வாங்குன்னுவாங்க, இன்னொரு இன்டர்நெட்டில் பார்ப்பாங்க அது வேணும் அதை வாங்குன்னு வாங்க, அதை மாதிரி வந்து நிறையா ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணி அங்கே வீட்டில் அங்கங்கே கிடக்கும், அதெல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க. ஒரு மாதத்துக்கும் போய் ட்ரெஸ் வாங்குவாங்க, அதெல்லாம் இப்போ யாரும் வாங்குறதில்ல, ஆன்லைன் பக்கமே போகிறதில்ல, டிவியில் வர்றதெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் எல்லோரும் கடையில் உட்காந்துருந்தா யார் இங்கே வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறது, அதனால் டிவியே பார்க்குறது இல்லை. இதை மாதிரி ஆயிடுச்சு, எல்லோரும் அவங்கவுங்க தேவையை கம்மி பண்ணிக்கிட்டாங்க. கிடைக்கிற பணத்தை மொத்தமாக கொண்டு பெட்டியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, 5 மடங்காக போகுதுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணார், அந்த சாமியார் வந்து அந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போயிட்டார். இவங்க ஆனால் இதை நிறுத்துறதே இல்லை, தினைக்கும் நல்லா உழைக்க வேண்டியது, கடையில் கிடைக்கிற லாபத்துலேருந்து இவங்க எல்லாரோட சம்பளம் எல்லாத்தையும் வந்து இவங்களோட தேவை போக மிச்சம் இருக்கிற பணத்தை முழுக்க அதில் போட ஆரம்பித்தாங்க அந்த பெட்டியில். அப்படியே போக 3 வருஷம் முடிஞ்சிச்சு, 3 சித்ரா பௌர்ணமி முடிஞ்சிருச்சு. அப்பாடா 3 சித்ரா பௌர்ணமி முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து போட்ட பணம் 5 மடங்காயிருக்கும், இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியோட சாவியை எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த பெட்டியை திறந்தாங்க. பெட்டியை திறந்தா பெட்டி முழுக்க பணம் அப்படியே அடைஞ்சு கிடக்கு, ஏன்னா தினைக்கும் இவங்க போட்டு 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 வச்சுருக்காங்கல்ல, அப்படியே அடைஞ்சு கிடக்கு அந்த பெட்டிக்குள்ளே. ஏ சாமியார் சொன்னது நிஜம்தான், இங்கே பாரு பெட்டிக்குள்ளே வந்து இடமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ பணம் அடைஞ்சு கிடக்கு அப்படின்ட்டு குடும்பமாக உக்காந்துக்கிட்டு அந்த பணத்தை எல்லாத்தையும் கொட்டி அது எல்லாத்தையும் 100 ரூபா தனியாக, 500 ரூபா தனியாக, 50 ரூபா தனியாக, 20 ரூபா தனியாக எல்லாம் பிரித்து ஒன்று ஒன்றுத்துலேயும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்து அப்படி பார்த்து எண்ணி அதை எண்ணி முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு 2 நாள் ஆச்சு. அதை மாதிரி எண்ணி முடித்து பார்த்தா 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. உடனே சாமியார் சொன்னது நிஜம்தான், அந்த பெட்டி வந்து மந்திர பெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அந்த பெட்டியை வந்து இன்றைக்கி பூட்டிடுவோம், பூட்டினா இனிமேல் 3 வருஷம் கழித்து தான் திறக்க முடியும், 3 சித்ரா பௌர்ணமி கழித்து தான் திறக்க முடியும், அதனால் பூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பெட்டியை வந்து பூட்டினாங்க. இந்த 8 லட்சம் ரூபா பணத்தை வச்சு நம்ம கடையை நல்ல பெரிய கடையாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருந்துச்ச நல்ல பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக மாற்றினானுங்க. மாற்றினதுக்கு நிறையா பொருள்லாம் வாங்கினானுங்க, எல்லாத்தையும் கொண்டு வச்சு நல்ல பெரிய கடையாக மாறிடுச்சு. அதனால் நிறையா வாடிக்கையாளர்கள்லாம் வேற வர ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கெல்லாம் நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, இந்த 3 பசங்களுக்கும் முத்துவோட பொண்டாட்டிக்கும் முத்துக்கும் முத்துவோட அப்பாவுக்கும் யாருக்கும் நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. எல்லோரும் கடையிலே போய் உட்காந்துக்கிட்டு நல்லா மறுபடியும் உழைக்க ஆரம்பித்தாங்க. உழைச்சி உழைச்சி கொண்டாந்து இந்த பெட்டிக்குள்ளே போடுறாங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மந்திரப்பட்டி இருக்குங்கிறத ஊரில் யாருக்கும் சொல்லக்கூடாது, இந்த மந்திரப்பட்டி வந்ததுலேருந்து தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கோம், பாரு எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாற்றிட்டோம், 8 லட்சம் ரூபா பணம் முதல் போட்டு பெரிய கடையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களோட வியாபாரம் வந்து தினைக்கும் தினைக்கும் ஏறிக்கிட்டே போகுதில்ல. அதில் பார்த்தா முத்து வந்து நல்லா பணக்காரர் ஆகிட்டார். அப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து திரும்ப ஒரு தடவை திறந்து பார்த்தார். திறந்து பார்த்தா அதில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. உடனே அதையும் எடுத்தார். கடையை இன்னும் நல்ல 4-5 கடை ஆரம்பித்தார். ஒவ்வொரு பையனுக்கும் தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பித்து கொடுத்தாரு. எல்லா பசங்களும் நல்லா செட்டில் ஆகிட்டானுங்க. அவங்களுக்கெல்லாம் கல்யாணமும் பண்ணி வச்சார். அதுக்கு அப்புறமா ஒரு தடவை எதேச்சியாக பார்த்தா இவர் எங்கேயோ வெளியூருக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து ஒரு சாமியார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. உடனே இது வந்து அன்னைக்கு வந்தார் நம்ம ஊருக்கு வந்தார் அந்த சாமியாராக இருக்குமோ அப்படின்னு முத்துக்கு ஒரு சந்தேகம். உடனே சரி போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு நேராக அந்த சாமியாரை தேடிட்டு போய் பார்த்தார். பார்த்தா அதே சாமியார் தான். அவர் வந்து முத்துவை பார்த்த உடனே, என்ன முத்து எப்படி இருக்கீங்க, இப்போ உங்கள் பண கஷ்டம்லாம் நல்லா தீர்ந்துருக்குமே அப்படின்னாரு. ஆமாங்க, நீங்கள் கொடுத்த மந்திரப்பட்டியில் போடுற பணம்லாம் அப்படியே 5 மடங்காகுது. அதனால் வந்து என்னோடய பண கஷ்டம்லாம் சுத்தமாக டோட்டலாக தீர்ந்துருச்சு. இப்போ நானும் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டேன். இது மாதிரி என்னோடய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை ரொம்ப பெரிய லெவலில் கட்டிட்டேன். பசங்களுக்கெல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு கொடுத்துட்டேன். நிறையா பணம் இருக்குது. அந்த மந்திரப்பட்டி ரொம்ப உபயோகமாக இருந்தது எனக்கு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த சாமியார் சொன்னார், முத்து உங்ககிட்ட மட்டும் உண்மையை சொல்கிறேன், அது மந்திரப்பட்டியும் இல்லை ஒன்றும் இல்லை, அது ஒரு சாதாரண பெட்டி அவ்வளோதான். நீங்கள் வந்து முன்னாடி உங்களோட சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருந்தப்போ அதில் வர்ற காசை வந்து நீங்கள் வந்து பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க, பசங்கள்லாம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணாங்க, யாரும் ஒன்றும் பணத்தை சேர்க்கறதுக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியல. அதே மாதிரி கண்டமேனிக்கு செலவு பண்ணி வேண்டாததெல்லாம் வாங்கி வீட்டில் குமிச்சு அந்த பசங்கள்லாம் வேலைக்கும் போகாமல் இப்படி இருந்தீங்க, அதனால் உங்கள்கிட்ட பணமே தங்கலை. நான் ஒரு மந்திரப்பெட்டின்னு சொல்லி ஒரு பெட்டியை கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட தேவையெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்க, வெட்டியாக செலவு பண்ணுறத எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்க, அந்த பணத்தை எல்லாத்தையும் தூக்கி பெட்டியில் போட்டு சேமிச்சுட்டு வந்தீங்க. அதே மாதிரி வெட்டியாக இருந்த உங்கள் 3 பசங்களும் மனசு திருந்தி உடனே உங்கள் கடைக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் உங்கள் பொண்டாட்டி வேலை செய்யலை, உங்கள் பொண்டாட்டியும் வந்து கல்லால் உட்காந்துக்கிட்டு அவங்களும் வேலை பார்த்தாங்க. உங்கள் அப்பா வீட்டில் இருந்தவர் அவரும் வந்து பேக்கேஜிங் பண்ணுறேன்னு சொல்லி அவரும் வந்து கடையில் வேலை பார்த்தார். இப்படி எல்லாரும் உழைச்சி உழைச்சி அதில் வர்ற பணத்தெல்லாம் நீங்கள் சேமிச்சிருக்கீங்க அவ்வளோதான். ஸோ மந்திரப்பெட்டின்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் சேமித்து வச்சது தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையான உழைப்பு உங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. அதை மாதிரி நீங்கள் கடையில் உழைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நேரமும் இல்லை, வேறு எதுலேயும் போய் பார்க்குறதுக்கு இதை போய் வாங்கலாமா அதை போய் வாங்கலாமான்னு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அதனால் எல்லோரும் நல்லா உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை ஒழுங்காக சேமித்து அந்த பணத்தில் மறுபடியும் வந்து முதலீடாக்கி உங்கள் கடையை பெருசாக்கி எல்லா பசங்களுக்கும் தனித்தனியாக கடை வச்சு கொடுத்து இப்போ நீங்கள் நல்லா செட்டில் ஆனதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட கடின உழைப்பும் உங்களோட சேமிக்கிற பழக்கமும் தான். இது ரெண்டும் இருந்துட்டா போகிறோம், எல்லாருமே பணக்காரன் ஆகிடலாம். பெட்டியெல்லாம் சும்மா மந்திர பெட்டியெல்லாம் இல்லை, சாதாரண பெட்டி தான் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து முத்துக்கிட்ட சொன்னார். முத்து வந்து, நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வேணால் அது சாதாரண பெட்டியாக இருக்கலாம், எங்களுக்கு வந்து அது மந்திர பெட்டி தான். ஏன்னா நான் இப்போ போய் அது சாதாரண பெட்டின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன்னா யாரும் அதில் பணம் போடுறத நிறுத்திடுவாங்க. அதனால் அவங்களாம் மந்திர பெட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் மந்திர பெட்டினே நினச்சிக்கிட்டு அதில் பணத்தை போட்டு சேமிக்கட்டும். நானும் அது மந்திர பெட்டினே நினச்சிக்கிட்டு நான் இனிமேல் சேமிக்கிறேன். இன்னும் நிறையா சேமிப்பு, இன்னும் நிறையா முதலீடுன்னு நான் இன்னும் நல்ல பெரிய பணக்காரனாக போகிறேன், அதுக்கு அந்த பெட்டி காரணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தார். அதுலேருந்து பார்த்தா அவரும் யார்கிட்டையும் சொல்லலை அது ஒரு மந்திர பெட்டி இல்லை, அது ஒரு சாதாரண பெட்டி தான்னு அவரும் யார்கிட்டையும் சொல்லலை. எல்லாரும் மந்திர பெட்டி நினச்சிக்கிட்டு நல்லா உழைச்சி நல்லா சேமித்து அதை மறுபடியும் நல்லா முதலீடாக்கி அதுலேருந்து நல்லா வருமானம் பார்த்து இப்படி எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க.